சுவாமிகள் மகாபிரிவா சன்னதிக்கு போனால் விதித்தானமையா விஷதைக்க கலா, எனக்கு ஒரு படிப்பும் இல்லை, நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ என்ற ஒரு பணமும் இல்லை, துருத்தமேவ விதேகி கிருபாம் சகஜாம், உங்களோட கூட பிறந்தான கிருப்பையை மேலே காட்டுங்கோ, பவ சங்கர தேசிகமே சரணம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உட்கார்வாரான். மற்ற பண்டிதர்களெல்லாம் பெரியவாக வந்து ஏதாவது சோதனை பண்ணி பார்ப்பா, கேள்வியெல்லாம் கேட்டு சுவாமிகளை உருனா கூட அந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த மாதிரி குழந்தையாட்டம் தன்னை பெரியவாட்ட ஒப்படைச்சினதுக்கு பெரியவா கையை பிடிச்சி கூட்டின்னு போயிருக்கா. அதுக்கு சில இன்சிடென்ட் சொல்கிறேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு உலக பற்றுகள் விடணும்னா ஒரு ஏற்கனவே காமக்ரோதத்தெல்லாம் தாண்டி போன ஒரு மகானை பிடிச்சிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சுவாமிகள் அந்த மாதிரி பெரியவாளை பிடிச்சிருந்தார். மகாபிரிவா சுவாமிகள்கிட்ட தான் யாரெல்லாம் ஞானிகளை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவளோட பெருமையெல்லாம் சொல்லி, இன்றைக்கி தை ஹஸ்தம் சேஷாத்ரி சுவாமியுடைய ஜெயந்தி, இந்த சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணி ஞானம் அடைஞ்சு திருவண்ணாமலையில் போய் திருவண்ணாமலையிலேயே இருந்து அங்கே சித்தியானர். சுவாமிகள் என்ன திருவண்ணாமலை போனேன்னா அந்த சேஷாத்ரி சுவாமியுடைய ஆசிரமமும் பார்த்துட்டு வா, ரமணாசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்வார். அப்போ தான் நான் தெரிஞ்சிட்டேன். அப்புறம்தான் சேஷாத்ரி சுவாமியுடைய சரித்திரம் குழுமணி நாராயண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், ரேணுன்னு தன்னை குறிப்பிட்டுப்பார். அந்த புஸ்தகத்தை பாமரன் படித்தா கூட ஒரு ஞான ஒளி ஏற்படும், அவ்வளோ அழகான ஒரு கிரந்தம் அந்த சேஷாத்ரி சுவாமிகள் சரித்திரம். அதை சுவாமிகிட்ட கொடுத்தோன்னே பெரிய புதையல் கண்ட மாதிரி சந்தோஷப்பட்டு அதை எத்தனை ஆவர்த்தி படிச்சிருக்கார். அந்த சேஷாத்ரி சுவாமியுடைய பிறந்த கிரகத்தை பெரியவா பரணிதரனை கொண்டு கண்டுபிடிச்சு அதை மடத்தில் வாங்கி அதுக்கு ஸ்ரீ காமகோட்டி சேஷாத்ரி விலாசம் அப்படின்னு பேர் வச்சு அங்கே நம்ம சுவாமிகளை போய் முகவன்சதி படின்னு சொல்லியிருக்கார். இவாளெல்லாம் அந்த ட்ரஸ்டில் அந்த இடத்த வாங்கி அந்த காரியங்கள் பண்ணுற எல்லாரையும் வச்சுட்டு மகாபிரிவா சேஷாதி சுவாமிகள் ஒரு யோகாசனத்தில் ஒரு போஸ்டில் உட்காரவளாம், அப்படி உட்காந்து காமிச்சு இப்படி தான் அவர் உட்காருவார். அதாவது படம் வரைகிறதுக்கு ஒரு பெரிய படம் வரைஞ்சி அங்கே வச்சுருக்கா, சித்திரம் வரைஞ்சி சேஷாதி சுவாமியில், அதுக்கு உட்காந்து காமிச்சு இந்த மாதிரி நான் உட்கார முடியும், ஆனால் அவரோட நிலைமை எனக்கு எத்தனை ஜென்மாவுக்கு அப்புறம் வருமோ அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் அவ்வளோ பெரியவர் அப்படின்னு கொண்டாடியிருக்கார். அவருக்கும் மூக்கு பஞ்சத்துக்கும் என்ன தொடர்புனா, அவர் காஞ்சிபுரத்தில் பிறந்து மூக்கு பஞ்சத்தை படித்து காமகோஷ்டத்தை ராத்திரி 12 மணிக்கு மேலே மூக்கு பஞ்சத்தை சொல்லி கணக்கு இல்லாமல் பிரதட்சணம் பண்ணுவார், கணக்கு இல்லாமல் நமஸ்காரம் பண்ணுவார் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அப்படி சுவாமிகளுக்கு தன்னை காட்டிலும் ஒரு பெரியவர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பக்தியும் ஸ்ரத்தையும் அது மூலமாக ஞான வைராகியம் ஏற்படும். அதே மாதிரி ஆலங்குடி பிரிவான்னு ஒரு மகான் இருந்தார். அந்த ஆலங்குடி பிரிவா அவதூத்த சுவாமியாக இருந்திருக்கார். அவர் பாகவதம் படிக்கணும், அதை பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு அவர் மனசில் ஒரு பகவத் பிரேரணை. ஒரு ஊருக்கு வந்து முடிகொண்டாங்கிற ஊரில் கேட்டபோது அங்கே இருக்கிறவளாக நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் அவதூத்தராக இருந்தால் ஜனங்கள் கொஞ்சம் சிரமப்படுவா, நீங்கள் ஒரு கௌப்பினமாவது கட்டின்ட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒன்றும் சங்கோச்சம் இல்லாமல் கேட்போம், ஜனங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பண்ணலாமே அப்படின்ட்டார். அது தான் வந்து கிம் போக்தவியம் கிம் போக்தவியம் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி அந்த படியில் 2 படி இறங்கி வந்து அந்த மாதிரி ஜனங்களுக்கு பிரவச்சனம் பண்ணியிருந்திருக்கார். அவ்வளோ பெரிய மகான் நம்ம மகாபிரிவா சுவாமிகள்கிட்ட, நீ முடிகொண்டான்ல போய் சப்தாகம் பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து மிருத்திக எடுத்துன்னு வந்து சுவாமிகள் தினப்பூஜையில் தன்னுடைய சால கிராமத்துக்கும் குருவாயூரப்பனுக்கும் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுற மாதிரி அந்த ஆலங்குடி பெருவாளோட அதிஷ்டான மிருத்திகைக்கும் பண்ணுவார். அந்த ஆலங்குடி பெருவாளை பற்றி சுவாமிகளுக்கு மகாபிரிவா நிறைய சொல்லியிருக்கான். அந்த ஆலங்குடியில் போய் சுவாமிகள் பிரவச்சனம் பண்ணும்போது அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் வயசானவாள்லாம் எங்கள் ஆலங்குடி பெரியவாள்கிட்ட கேட்குற மாதிரியே இருக்குது உங்களோட பிரவச்சனம் அப்படின்னு சொன்னபோது தான் சுவாமிகளுக்கு வந்து நம்மளுடைய ஜென்மா இந்த சாதாரண உலக வாழ்க்கை இல்லை, இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேறு மீனிங் இருக்குது அப்படின்னு அவர் மனசில் தோணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைராகிய நாட்டத்தை அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணியிருக்கு. அந்த மாதிரி மகாபிரிவா சிவன் சாரை பற்றி சாச்சு பிறவிலே ஞானி, நானாவது ஒரு மடம்னு இதில் மாட்டின்ட்டுருக்கேன், அதெல்லாம் இல்லாமல் பேராந்தில் இருக்கார் அவர் அப்படின்னு அவரை பற்றி நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட சிவன் சாரை சுவாமிகள் தரிசனம் பண்ணி மகாபிரிவா மௌனம் போட்டதுலேருந்து சிவன் சார் சுவாமிகளுக்கு கைடு பண்ணியிருக்கார். சிங்கேரியில் சந்திரசேகர பாரதி சுவாமிகள்னு ஒரு ஜீவன் முக்தர் மகான் இருந்தார். அவர் ஒரு தம்பதிகளுக்கு 11 குழந்தை பிறந்து தவறி போயிடுது. 12வது குழந்தை அந்த நரசிம்ம பாரதின்னு அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாள் சுவாசினி பூஜை போது அனுகிரகம் பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் அவனை எனக்கு கொடுன்னு அந்த குழந்தைய வாங்கிட்டு பிறந்ததுலேருந்து யோகி அந்த நரசிம்மன் பேர் வச்சுருக்கான் அந்த குழந்தைக்கு. அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது மூக்க பஞ்சத்தில் ரொம்ப அவருக்கு பிரியம் இருந்திருக்கு. அவர் மூக்க பஞ்சத்தையை சொல்லிண்டு ஏதோ சாமான் வாங்கிடுவான்னு பணம் கொடுத்துருக்கா. அவர் மூக்க பஞ்சத்தையை சொல்லிண்டு 500 ஸ்லோகம் முடிகிற வரைக்கும் அப்படியே சமாதியில் நிஷ்டையில் கூடி எங்கேயோ போயிட்டார். ஒரு 10 கிராமம் தள்ளி சிங்கேரியெலாம் தாண்டி எங்கேயோ நின்றுட்டு எதுக்கு கிளம்பினோன்னு யோசிச்சாராம். திரும்பி வந்து என்னன்னு ஏதோ சொன்னிடலன்னு கேட்குறாராம். அப்படி இருந்தார். அவருக்கு ராமாயணத்தில் ரொம்ப பக்தி இருந்தது. ஆஞ்சநேயருக்கு பலகா போட்டு சின்ன குழந்தையிலேருந்து ராமாயணம் படிச்சுட்டே இருந்திருக்கார். சந்நியாசம் வாங்கிட்டு பீட்டாதிபதியாக சந்திரமூர்த்தியில் பூஜையை முடித்த பின்ன கொஞ்சம் ராமாயணம் கேளுங்கோ, ராமாயணம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாராம். சிப்பந்திகள்லாம் கூட இருக்கவெல்லாம் சிஷ்யர்கள் பிக்ஷை பண்ணிடலாமே, ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் இதை ஆரம்பித்தாருன்னா அவரால் நிறுத்தவே முடியாதுன்னு. இருக்கட்டுமே இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த அஸ்தமன காலம் கூட முடிஞ்சிடுமா, 5-6 மணி நேரம் பிரவச்சனம் பண்ணுவாரா ராமாயணத்தை. இருக்கட்டும் இன்றைக்கி என்ன சாப்பிடணுமா, ராமாயணத்துக்கு மேலே இது அன்ன பிக்ஷை வேற வேணுமா அப்படின்னு சொல்லுவாராம். இதெல்லாம் அவருடைய சிங்கேரியில் போட்ட புஸ்தகத்தில் அவருடைய சரித்திரத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட மகான் இந்த மாதிரி மகான் மகாபிரிவா அவரை பற்றி குறிப்பிடும்போது நான் ஏதோ தர்ம பிரச்சாரம்னு நாங்கள் எங்கே போயின்னு இருக்கேன், அந்த மாதிரி சுங்கேரி பெரியவாளை மாதிரி ஒருத்தர் இருந்தாலே போகிறோம், அவ அந்த மாதிரி ஜீவன் முக்தர்கள் இருந்தாலே உலகமே பிரகாசிக்கும் அப்படின்னு கொண்டாடியிருக்கா. இதெல்லாம் இந்த மகான்களுடைய சரித்திரத்திலாம் பெரியவாளே சொல்லி இந்த ஞான விராகத்தோட பெருமையை சுவாமிகளுக்கு ஊட்டி அவரை அந்த வழியில் கொண்டு வந்திருக்கார். அதுதான் குருவுடைய கட்டாட்சம், குருவுடைய ஆசிரியம் பண்ணக்கூடிய மகிமை. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.